نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقال الله تبارك وتعالى: ولنبلونكم حتى نعلم المجاهدين منكم والصابرين ونبلو أخباركم. صدق الله العظيم. أنبانا الله من الأديات அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவருடைய இரு உலக வாழ்க்கைகளின் வெற்றியை அவனுடைய ஏவல்களின்படி விளக்கல்களின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது மீதே வைத்திருக்கிறான். ஈமானுள்ளவர்கள் மூமீன்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஈடேற்றத்தையும் வெற்றியையும் அமைதியையும் சந்தோஷத்தையும் சகல நல்ல நிலைமைகளையும் தக்வாவில் தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவதில் தேட வேண்டும். விளக்கப்பட்டவைகளை தவிர்ந்து வாழ்வதில் தேட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் தக்வா உள்ளவர்களுக்கு வெற்றிகளை நாங்கள் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவருக்கும் அத்தக்வாவுடைய வாழ்க்கையை நசீபாக்கி அருள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இன்று நாளுக்கு நாள் சிரமமான கஷ்டமான நிலைமைகளை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். ஆண்களும் முன்னோக்குகிறார்கள், பெண்களும் முன்னோக்குகிறார்கள். ஈமானுள்ள ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான சிரமங்களை கஷ்டங்களை எதிர்நோக்கிக் கொண்டே இருக்கின்றோம், எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இக்காலகட்டத்தில் ஒவ்வொருவரும் இந்த சிரமங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காகவும் கஷ்டங்களிலிருந்து நாம் நீங்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் பூரண சுதந்திரத்தையும் நிம்மதியான ஒரு வாழ்வையும் அமைதியான ஒரு சூழலையும் மீண்டும் நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் ஒவ்வொருவரும் அவர்களால் இயன்ற முயற்சிகளை சந்திப்புகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள், முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய அனைவருடைய முயற்சியை மிகலாசுள்ளதாக ஆக்கி அதில் வெற்றியுள்ளதாக ஆக்கி வைப்பாங்க. உண்மையில் அண்மையான சகோதரர்களே, இந்த நிலைமைகளை குர்ஆன் நமக்கு எவ்வாறு சொல்லி தருகிறது? குர்ஆனை பார்க்கும் பொழுது நாம் இந்த சிரமங்களையும் கஷ்டங்களையும் இரண்டு நோக்கில் பார்க்கலாம். ஒன்று, வத்தகு ஃபித்னதன் லா துசீபன் அல்லதீன ஸலமூ மின்கும் ஃபாத்தா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதர்களே, நீங்கள் ஒரு ஃபித்னாவை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். ஆட்சியின் மூலம், அதிகாரத்தின் மூலம், பெரும்பான்மையினர் மூலம், பல அமைப்புகளில் உங்களுடைய வியாபாரத்திற்கும் உங்களுடைய உயிருக்கும் உங்களுடைய மான மரியாதைகளுக்கும் உங்களுடைய அமைதிக்கும் மிகப்பெரியது ஒரு பித்னா ஏற்படும். அந்த பித்னாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த பித்னாவை விட்டு நீங்கள் தவிர்ந்திருப்பதற்கு முயற்சியுங்கள். அந்த பித்னா, அந்த சோதனை எவ்வாறு வருகின்றது என்றால், இந்த உம்மத்தில் ஹராமான விடயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் நாள் வருகிறது. அல்லாஹுவினால் பரவாக்கப்பட்ட விடயங்களை செய்யாது பொடுகோக்குத்தனம் காட்டக்கூடியவர்களின் மூலமாக வருகிறது. அல்லதீன பலமும் மீங்கும், உங்களில் யாரெல்லாம் தொழுகை இல்லாமல் இதே போன்று பரவான விடயங்களை செய்யாமல் வாழ்க்கையில் ஹராமாக்கப்பட்டவைகளை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் சரி, அவர்களின் காரணமாக வரக்கூடிய நாடலாவிய ரீதியில் சமூக ரீதியிலான இந்த பித்னாவை, சோதனையை நீங்கள் எல்லாரும் பயந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் என்னை எச்சரிக்கை செய்திருக்கிறது. இதை பற்றி நாம் யாரும் சிந்திப்பது கிடையாது. இந்த சோதனை எங்கிருந்து வருகிறது, எவர்களால் வருகிறது, இவைகளுக்கு யார் காரணம், என்ன காரணம்? அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் ஈமான் கொண்ட மூமின்கள், முஸ்லீம். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம், மர்மை நாளை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உண்மையான வாழ்வு என்பது மர்மையில் இருக்கிறது. ஒவ்வொரு கட்டளைக்கும், அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஏவலுக்கும், அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள், அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்டு தடுக்கப்பட்டவைகளுக்கு அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய எச்சரிக்கைகள், இவைகளை நாங்கள் நம்பி இருக்கிறோம். இவைகளை நம்பாதவருக்கு மூமின் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் இந்த ஏவலுக்கு இந்த வாக்குறுதியை வைத்திருக்கின்றானோ நான் நம்ப போவதில்லை, எந்த ஹராம்களுக்கு அல்லாஹு தஆலா எச்சரிக்கைகளை வைத்திருக்கிறானோ அதை நான் நம்ப போவதில்லை என்று யார் சொல்லுவார்? அவர் கலிமா சொல்லி இருந்தாலும் கூட அவர் ஒரு மூமின் அல்ல, அவர் ஒரு மூமினான மனிதராக மாற முடியாது. எனவே நாம் எல்லோரும் அப்படியானவர்கள் அல்ல, உண்மையான ஈமான் உள்ளவர்கள், இந்த வாக்குறுதிகளை நம்பக்கூடியவர்கள், இந்த எச்சரிக்கைகளை நம்பக்கூடியவர்கள். எனவே நாங்கள் நம்ப வேண்டும், வரக்கூடிய சோதனைகள் சிரமங்கள் எல்லாம் இது இந்த உம்மத்தில் நடைபெறக்கூடிய பாவகரமான செயல்களினால் தான் வருகிறது, இதுதான் இதற்குரிய அடிப்படை காரணமாக இருக்கிறது. எம்மிடத்தில் சிறிய சிறிய விடயங்களில் நாங்கள் ஆகமானவைகளை தேடித் திரிகிறோம் தானே. ஏன் நாங்கள் பெரும் பெரும் விடயங்களில் ஹலாத்தை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடாது? சாப்பிடுவதற்கு ஹலாலை எதிர்பார்க்கிறோம், குடிப்பதற்கு நாங்கள் ஹலாலை எதிர்பார்க்கிறோம். இது போன்ற எத்தனையோ விடயங்களில் நாங்கள் ஆகமாக்கப்பட்டதை தேடுகிறோம், இதற்காக வேண்டி போராடுகிறோம், இதற்காக வேண்டி கஷ்டப்படுகிறோம். ஆனால் அல்லாஹ்வினால் தெளிவாக ஹராமாக்கப்பட்டவைகள் இவைகளை யார் சிந்திப்பது? குடியை விட்டும் தவிர்ந்திருப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? பொய் பேசுவதை விட்டும் தவிர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? பொய்யை பற்றி குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வின் சாபம் அவர்கள் மீது உண்டாவதாக என்று குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. வியாபாரத்தில் பொய் பேசக்கூடியவர்கள், இது போன்று மற்ற இடங்களில் பொய் பேசக்கூடியவர்கள், இந்த பொய்யினால் வரக்கூடிய சாபம், அல்லாஹ்வுடைய கோபம் எவ்வளவு பெரிது, பட்டி இது எவ்வளவு பிரமாதமான பாவம். இந்த ஹராத்தில் சந்தேகமே இல்லை, இது கருத்து வேற்றுமை கிடையாது, வட்டி வட்டி தான், வட்டி அளிக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த ஹராமான வியாபாரம், ஹராமான வட்டி தொழிலை விட்டும், ஹராமான தொடர்புகளை விட்டும் எத்தனை பேர் தவிர்த்து வாழ்கிறோம்? சாப்பிடுவதற்கு ஹலாலை ஆசைப்படுகிறோம், குடிப்பதற்கு ஹலாலை நாங்கள் போராடுகிறோம், வாழ்க்கையில் இதைவிட பயங்கரமான ஹராம்கள் எவ்வளவு இருக்கிறது? அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, களவு, சூது, விபச்சாரம், இது போன்ற எத்தனை பெரும் பெரும் பாவங்களில் இந்த உம்மத், இந்த சமூகம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, இப்படிப்பட்ட பெரும் பெரும் ஹராமான காரியங்களின் மூலமாக தான். இதே போல பரவான கொள்கையை தொழாமல் எத்தனை பேர் இருக்கிறோம்? அது வயது வந்தவர்களுக்குரிய இபாதத் என்று நினைப்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? இந்த பரவான கொள்கையை யார் தொழவில்லையோ அவருக்கு இஸ்லாத்தில் எந்த விதமான பங்கில்லை என்று ஹதீஸ் சொல்லி தருகிறது. அவருக்கு நரகத்தை அல்லாஹ் கட்டாயமாக்கி விடுகின்றான் என்று சொல்லி தருகிறது. அந்த தொழுகை இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதனால் வரக்கூடிய முசீபத், சோதனை, பித்னா, அது எத்தனை குடும்பங்களை தாக்கும் என்று ஹதீஸுடைய கருத்திலே வருகிறது. தொழுகையை விட்டிருப்பது ஹராம் என்று நினைப்பதில்லை, தொழாமல் இருப்பது ஹராம் என்று சிந்திப்பதில்லை. இவ்வளவு பிரமாண்டமான பெரிய பெரிய ஹராம்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள். அன்பான சகோதரர்களே, குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, இப்படி பெரும் பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்களின் காரணமாக வரக்கூடிய பித்னா, சோதனை, இதை நீங்கள் எல்லோரும் பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. எனவே நாங்கள்
முதல் நோக்கம் இந்த வசனம் சொல்லி தருவது போன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஹலால் ஆக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை ஆகுமாக்கப்பட்ட வாழ்க்கையாக, சிறந்த வாழ்க்கையாக, புனிதமான வாழ்க்கையாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவருடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் மிகப்பெரிய சக்தியை வைத்திருக்கிறார், ஒவ்வொரு விளக்கலுக்கும் சக்தியை வைத்திருக்கிறார். இதுதான் எங்களுடைய நம்பிக்கை, இது எங்களுடைய ஈமான், இதை யாரும் மறக்க முடியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மந்திரியாக மாறினார்கள், ஒரு அமைச்சராக மாறினார்கள், ஒரு அரசராக மாறினார்கள். எப்பொழுது அவர்கள் பல சிரமங்களை அனுபவித்ததுக்கு பிறகு அந்த சிரமங்கள் எதனால் வந்தது? ஒரு ஹராத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சிந்தித்தார்கள். அந்த மாளிகையில் இருந்த இளவரச அரசி இவரை ஹராமான செயலுக்கு அழைத்தார், ஏலாது என்று ஒதுக்கிக் கொண்டார்கள். அதன் காரணமாக சிறைக்கு சென்றார்கள், அதன் காரணமாக சந்தைகளை, அதன் காரணமாக பல இன்னல்களை அடைந்தார்கள், கஷ்டங்களை அடைந்தார்கள். இறுதியாக அவர்கள் ஒரு தலைவராக, ஒரு அமைச்சராக, ஒரு மந்திரியாக அவர்கள் மாறினார்களா இல்லையா? ஹராத்தை வைத்தும் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ் விமோசனம் கொடுக்கின்றான் என்று குர்ஆன் சொல்கிறது. யார் ஹராத்தை விட்டு தவிர்ந்து கொள்வார்களோ, பாவத்தை விட்டு வாழ்க்கையை துப்புரவு செய்வார்களோ, அவர்களுக்கு என்ன சிரமம் இருக்கிறது? அரசாங்கத்தினால் சிரமமா, பெரும்பான்மை இனத்தின் மூலமாக சிரமங்களா, அல்லது வியாபாரத்தில் சிரமங்களா? அல்லாஹ் பொறுப்பெடுக்கின்றான், நாங்கள் அந்த சிரமத்திலிருந்து வெளியேற்றுவோம். எப்பொழுது? யார் தன்னுடைய வாழ்க்கையில் தக்குவாவை கடைபிடிப்பார்களோ, ஹராத்தை விட்டு தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் பல சம்பவங்கள் நடைபெற்றது. ஒரு நபி அவர்கள் மூலமாக அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார். அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், கூட்டத்தினரே, நீங்கள் உங்களுடைய சொந்த இருப்பிடங்கள் அவைகளை மீட்டி எடுக்க வேண்டுமா? உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய தொழிற்சாலைகள், உங்களுடைய வீடு வாசல்கள், உங்களுடைய காணிகள், இது மீண்டும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், மீள பெற வேண்டுமானால் நான் சொல்லக்கூடிய கட்டளையை செய்யுங்கள். அது என்ன? முகத்தசா, நீங்கள் இந்த புனிதமான அந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய பூமிக்கு, அந்த நாட்டிற்குள் நீங்கள் நுழைய வேண்டும், நுழைவதற்கு தயாராகுங்கள். அது மாத்திரமே அல்லாஹ் இட்ட கட்டளை, அவர்களுக்கு வேறு பெரும் கட்டளைகளை அல்லாஹ் போடவில்லை. நீங்கள் இதற்கு தயாராகுங்கள், உதவி செய்வது என்பது என்னுடைய பொறுப்பு. ஆனால் அந்த மக்கள் அந்த கட்டளையை உதாசீனம் செய்தார்கள், சொன்னார்கள் நம்மால் முடியாது, எங்களுக்கு நாடு வேணும், ஊர் வேணும், எங்களுக்கு எங்களுடைய இடங்கள் வேணும், எங்களுடைய வியாபாரம் வேணும், எல்லாம் வேணும், ஆனால் இந்த கட்டளையை எம்மா செய்ய முடியாது. மூசாவே, நீங்களும் உங்களுடைய ரப்பும் முதலாவதாக சென்று நீங்கள் அதுக்குரிய வேலைகளை பார்த்து அந்த இடத்தை எங்களுக்கு சரி செய்து வையுங்கள், நாங்கள் அதுக்கு பிறகு வருகிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் அதுக்கு முதலில் கட்டுப்பட மாட்டோம் என்றார்கள். மூசா அலை இஸ்லாம் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள், உங்களிடத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறார், பெருங்கட்டளைகளை போடவில்லையே, அந்த நாட்டுக்குள் நுழையுங்கள் என்று சொல்கிறார், உதவி செய்வது என்பது அல்லாஹ்வின் பொறுப்பு என்கிறார். முடியாது என்றார்கள். உடனே அல்லாஹ் என்ன தண்டனையை கொடுத்தார்? ஒரு கட்டளைக்கு மாறு செய்ததினால் ஏற்பட்ட முசீபத், ஏற்பட்ட சோதனை என்ன? குர்ஆன் சொல்கிறது, ஃபஇன்னஹா முஹர்ரமத்துன் அலைஹிம் அர்பஈன சனா யதீஊனா ஃபில் அர்தி. அல்லாஹ்வை அறிவித்தான் மூசாவே, அவர்கள் போக முடியாதுன்னு சொல்கிறார்களா? சரி, 40 வருடங்களுக்கு அந்த ஊருக்குள் நுழைவதை நான் இவர்களுக்கு தடை விதிக்கின்றேன், ஹராமாக்கி விடுகின்றேன். இவர்கள் இதற்கு பிறகு எவ்வளவு சிந்தித்தாலும், முயற்சித்தாலும், அந்த சொகுசான வாழ்வு இருக்கக்கூடிய நாடு, இன்பமான வாழ்க்கை இருக்கக்கூடிய அந்த ஊரு, அந்த ஊருக்குள் நுழைய நாடினாலும் இவர்களால் நுழைய முடியாது, நான் அதை ஹராமாக்கி விடுகிறேன், தடை செய்து விடுகிறேன் என்பதாக சொல்லி அல்லாஹ் ஒரு தண்டனையை கொடுத்தார். அந்த தண்டனையை சூரத்துல் மாயிதாவில் யதீஹூன ஃபில் அர்தி என்ற ஒரு சரித்திரத்தையே சொல்லி வைத்திருக்கிறார். 40 வருடங்கள் அந்த பூமியில் அவர்கள் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள், சீரழிந்து கொண்டிருந்தார்கள். காலையிலிருந்து மாலை வரைக்கும் நடப்பார்கள், மாலையானதுக்கு பிறகு பார்த்தால் அவர்கள் அந்த இடத்திலே தான் இருக்கிறார்கள். ஒரு அடி கூட முன்னால் எடுத்து வைத்தில்லை அல்லாஹ். அவர்களை அந்த இடத்திலேயே கால்களை வெறுமனே அசைக்க வைத்தான். நடக்கிறார்கள், 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 ஆனால் ஒரு எட்டு கூட முன்னால் எடுத்து வைக்கவில்லை. 40 வருடங்கள் அந்த மைதானத்தில், அந்த இடத்தில் அவர்கள் சீரழிந்தார்கள், சிரமப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். 40 வருடங்கள் என்ன பாவம் செய்தார்கள்? வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய ஒரு சீரழிவு, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எதனால் ஏற்பட்டது? குர்ஆன் சொல்கிறது அவர்கள் அவர்கள் அல்லாஹ்வின் ஒரு கட்டளைக்கு அடிபணிய தயாராகவில்லை. அதனால் வாழ்க்கையில் ஏற்பட்ட விபரீதம், வாழ்க்கையில் ஏற்பட்ட நஷ்டமில் தான். அன்பான அல்லாஹ்வை நல்லவியார்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாத்து கொண்டார்கள், அரசராக மாறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் கூட்டம் ஒரு கட்டளைக்கு மாறு செய்தார்கள், 40 ஆண்டுகள் சீரழிந்தார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை, இதுதான் அல்லாஹ்வுடைய விளக்கல் என்று சொல்வது. சிந்தியுங்கள், இன்று நாம் வாழ்க்கையிலே சீரழிகிறோம், கஷ்டப்படுகிறோம், சிரமங்கள் ஏற்படுகின்றது என்று சொல்கிறோம் தானே, அதுக்குரிய காரணம் என்ன? எதை எதையெல்லாம் சிந்திக்கின்றோம், எதை சிந்திக்க வேண்டுமோ அதை சிந்திக்கிறோமா? வாழ்க்கையில அதை பற்றி சிந்திக்கிறோமா? நாங்கள் குர்ஆன் இதை எத்தனை இடங்களில் நமக்கு இதை சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது. எனவே அல்லாஹ்வை நல்லடியார்களே, முதலில் நாங்கள் இந்த சிரமங்களுக்குரிய உண்மையான காரணத்தை விளங்கி அதை சரி செய்து கொள்வதற்காகவே நாம் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். இரண்டாவது, குர்ஆன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னவென்றால், மக்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் இவ்வாறு வருகிறது. வரணபுல்வன்னகும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன். அல்லாஹு தஆலா ஈமான் உள்ளவர்களை, ஈமான் கொண்ட மக்களை, இந்த ஈமானின் செல்வத்தை பெற்றவர்களை, இவர்கள் உண்மையிலே ஈமான் உள்ளவர்கள் தானா அல்லது இல்லையா என்று அவர்களை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி இப்படியான சிரமங்களை கொடுப்பார். உண்மையிலே அல்லாஹ்வை நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நாம் ஈமான் கொண்ட பிறகு எங்களுடைய வாழ்க்கையை சோதிப்பார். எப்படி சோதிப்பார்? சுகத்தை கொடுத்து சோதிப்பார். சுகமான காலத்தில் இபாதத்துகள் செய்கிறார்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள், அதுக்கு பிறகு கொஞ்சம் நோயை கொடுக்கின்றார். ஏன்? இவர் சுகமான காலத்தில் பாஸ் ஆகிவிட்டார். சுகயினம் ஏற்பட்ட பொழுது என்ன செய்கிறார்? அல்லாஹ் சுகத்தை எடுத்து நோயை கொடுத்து அவர்களை சோதிக்கின்றார். அதுக்கும் மார்க் போட வேண்டும் தானே, அதுக்கும் அல்லாஹ் நன்மை கொடுக்க வேண்டுமே. எனவே சுகத்தை கொடுத்தும் சோதித்தார், அதில் அவர்கள் வெற்றி அடைந்தார்களே, ஆனால் நோயை கொடுத்து சோதிக்கின்றார். சந்தோஷமான உள்ளத்தை கொடுத்து சோதிக்கின்றார். சந்தோஷமான காலத்தில் நல்ல விதமாக நடக்கிறார்கள், சில சந்தர்ப்பங்கள் எல்லாம் கவலையை போடுகிறார். இப்பொழுது கவலையான சந்தர்ப்பங்களில் எப்படி நடக்கிறார்கள்? குர்ஆன் ஹதீஸ் நமக்கு வழிகாட்டுகிறது. சந்தோஷமான காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், கவலைக்குரிய காலங்களில் நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும். இதே போன்று குளிர்காலம் என்று வைத்திருக்கிறான், வெயில் காலம் என்று வைத்திருக்கிறான். ஏன் வைத்திருக்கிறான்? குளிர்காலத்தில் உங்களுடைய இபாதத்துகள் எவ்வாறு, வெயில் காலத்தில் உங்களுடைய இபாதத்துகள் எவ்வாறு, இரண்டு காலங்களிலும் அல்லாஹு தஆலா எங்களுடைய இதாஅத்தை, எங்களுடைய வழிபாட்டை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை சோதிக்கின்றார். இதே போன்றுதான் நாட்டில், ஊரில் நாங்கள் அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருந்தோம், பல வருட காலம் அமைதியாக வாழ்ந்தோம், எங்களுடைய தொப்பிக்கு ஆபத்தில்லை, தாடிக்கு ஆபத்தில்லை, அதை யாரும் ஏளனமாக பார்க்கவில்லை, மஸ்ஜிதுக்கு வருவதை வருவோர்களை பார்த்து கண்ணியமாக பார்த்தார்கள், பர்தாவுக்கு ஹிஜாபுக்கு ஆபத்திருக்கவில்லை, அதை பார்த்து கண்ணியமான உறுப்பேற்று பார்த்தார்கள், மதித்தார்கள், எங்களுடைய பெண்மணிகளும் நிம்மதியாக கண்ணியமாக கௌரவமாக அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு தைரியமாக பாதைகளிலும் தன்னுடைய தேவைகளுக்காக வேண்டியும் வந்து போய்க் கொண்டிருந்தார்கள். உண்மையில் அல்லாஹ் அமைதியானதோர் சூழ்நிலையை நமக்கு கொடுத்து சோதித்தார். எப்படி நீங்கள் இபாதத் செய்கிறீர்கள், உங்களுடைய தொழில்கள் எவ்வாறு, உங்களுடைய இபாதத்துகள் எவ்வாறு, அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் சோதித்தான். இதே போன்று அல்லாஹ் இந்த குர்ஆனில் வசனத்தில் சொல்லியிருப்பது போன்று சிரமங்களை கொடுத்து சோதிக்கின்றார். அமைதி இல்லை, அமைதியை அல்லாஹ் எடுத்துவிட்டான். இன்று மஸ்ஜிதுகள் வருவதோ அல்லது பர்தா ஹிஜாப் அணிந்து செல்வதோ, தொப்பியை போட்டுக்கொண்டு செல்வதோ, அல்லது இஸ்லாமிய சின்னங்களை, கடமைகளை நாங்கள் பகிரங்கமாக வெளியில் செய்வதோ, இவைகளை சிரமத்தோடு கொஞ்சம் கஷ்டத்தோடு நாங்கள் அதை செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் சிந்திக்க கூடாது இது என்ன இது என்று. உண்மையிலே அல்லாஹ் அமைதியான சூழ்நிலையில் சோதித்தார், நல்ல விதத்தில் நாங்கள் இபாதத்துகளை காட்டியிருப்போம். இப்பொழுது மற்ற விதத்தில் அல்லாஹ் சோதிக்கின்றார். வெயில் விழுகிறது, நாங்கள் மஸ்ஜிதுக்கு வருகிறோம். மழை பெய்கிறது, மஸ்ஜிதுக்கு வராமல் இருக்க போவதில்லையே, உடையை பிடித்துக் கொண்டு வருவோம். குளிரான காலமாக இருக்கிறது, நோன்பு பிடிக்க மாட்டோம் என்று சொல்ல மாட்டோம். குளிர் காலத்திலும் நோன்பு வைப்போம், சூடு காலத்திலும் நோன்பு வைப்போம். இதே போன்று அல்லாஹ் நமக்கு தந்த இந்த இபாதத்துகள், அல்லாஹ்வுக்கு இதாத்து செய்யக்கூடிய இந்த கடமைகள் இரண்டு காலங்களிலும் அல்லாஹ் சோதிப்பான். அமைதியான காலத்தை கொடுத்து, அமைதியான சூழ்நிலையை கொடுத்து, தைரியமாக இபாதத்துகளை செய்யும் ஒரு சூழ்நிலையையும் அல்லாஹ் கொடுப்பான். இதே போன்று கொஞ்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தைரியத்தோடு இடைஞ்சல்களுக்கு மத்தியிலே, நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இந்த இபாதத்துகளை செய்ய வேண்டிய ஒரு நிலையையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஏன் வலனபுலுவன்னகும், உங்களை நாங்கள் இப்படியான நிலைமைகளை மாற்றி சோதிப்போம். என்ன சோதனை? ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன், உங்களில் யார் இப்படியான காலத்தில், சிரமமான காலத்தில், கஷ்டங்கள் நெருக்கடியான காலங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தியாகம் செய்து இபாதத்துகளை செய்யக்கூடியவர்கள் யார்? வஸ்ஸாபிரி, அதே போன்று வரக்கூடிய கஷ்டங்களை சகித்துக் கொள்ளக்கூடியவர்கள் யார் என்றும் நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் நிம்மதியாக இபாதத் செய்தோம், எங்களுடைய பெண்மணிகள் தைரியமாக ஹிஜாப் பர்தாவுடன் சென்றார்கள். இப்பொழுது சபுருடன் செல்ல வேண்டியிருக்கிறது. கேவலமாக கதைக்கிறார்கள், அதை பரிகசிக்கிறார்கள். இப்படியான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே எங்களுடைய பெண்மணிகள் சபுர் செய்து கொண்டு நாங்கள் இதை விடமாட்டோம், இது எங்களுடைய இஸ்லாமிய சின்னம், இஸ்லாமிய ஆடை, இது குர்ஆனுடைய ஒரு ஆடை இது, எனவே நாங்கள் இதில் என்ன சிரமம் வந்தாலும் நாங்கள் இதை சகித்துக் கொள்வோம், என்ன சிரமம் வந்தாலும் இதை நாங்கள் விடப்போவதில்லை. ஒரு காலம் நாங்கள் தைரியமாக செய்தோம், இப்பொழுது கஷ்டத்தோடு சிரமத்தோடு நெருக்கடிக்கு மத்தியிலே நாங்கள் இந்த இபாதத்தையும் இதாஅத்தையும் செய்வதற்கு பெயர்தான் சபுர் என்று சொல்லப்படுகிறது. சிரமமான நேரத்திலே இது எனக்கு நமக்கே இந்த தலைவலி, இதனால் இவ்வளவு பிரச்சனை, இதனால் இவ்வளவு கஷ்டம், விட்டு தள்ளுவோம், இதுமானம், எல்லாரும் இருப்போம் என்று சொன்னால் வஸ்ஸாபிரீன், உங்களில் பொறுமையாளர்கள் யார் என்று சோதிப்பதற்காக செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அவர்கள் பொறுமையாளிகள் இல்லை என்ற பட்டியலில் இடம்பெற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அன்பான் அல்லாஹ்வு நல்லடியார்களே, எனவே இந்த சிரமங்களை நாங்கள் இரண்டாவது நோக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை அமைதியான சூழலை கொடுத்து சோதித்தது போன்று இப்பொழுது சிரமமான ஒரு சூழ்நிலையை கொடுத்து நம்மை சோதிக்கின்றான். இந்த நேரத்திலே நாங்கள் மழை பெய்யும் பொழுது கொடை பிடித்துக் கொண்டு வருவது போன்று நாங்கள் இந்த சிரமமான காலங்களில் கஷ்டங்களை சகித்துக் கொண்டு சிரமங்களை பொறுத்து கொண்டு நாங்கள் அல்லாஹ்வுக்கு இதாஅத்து செய்வோம் என்று அல்லாஹ்வுக்கு நாங்கள் காட்ட வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, லியமீஸல்லாஹுல் கபீஸ மினத் தய்யிப், இப்படியான சிரமங்களையும் கஷ்டங்களையும் ஏன் தருகிறான் தெரியுமா? உங்களில் உண்மையான ஈமான் உள்ளவர்கள் யார், போலியான ஈமான் உள்ளவர்கள் யார் என்று சோதித்து பார்ப்பதற்காக வேண்டியே நான் இவ்வாறு செய்கின்றேன் என்று குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறார். அருமையான சகோதரர்களே, நாங்கள் இந்த இரண்டு ஆயத்துகளையும் முன்னால் வைத்து இந்த சோதனைகளை நாங்கள் நோக்க வேண்டுமே தவிர மூன்றாவது ஒரு விதமும் நமக்கு கிடையாது. இந்த சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு தேவையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடிய வழி என்ன? இதற்கும் குர்ஆன் நமக்கு வாக்களித்திருக்கிறது, இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனூ ஃபில் ஹயாத்தி துன்யா வ யௌம யகூமுல் அஷ்ஹாத், நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய ரசூல்மார்களுக்கு உதவி செய்தே தீருவோம். வல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களுக்கும் அதே போன்று உதவி செய்தே தீருவோம் என்று குர்ஆன் சத்தியம் விட்டு சொல்கிறது. உதவி என்பது ரசூல்மார்களுக்கு சத்தியம் செய்யப்பட்டு சொல்லப்பட்டது. இதே போன்று ஈமான் உள்ளவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய உதவி என்பது இது வாக்களிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. உதவி எவ்வாறு வரும்? ரசூல்மார்களுக்கு உதவி எவ்வாறு வந்தது? சிரமங்கள் வந்த பொழுது சபருடன் ஈமானை பாதுகாத்துக் கொண்டார்கள், ஈமானுக்கு முரணான செயல்களை செய்யவில்லை, அல்லாஹ்வுக்கு மாறுபுரியவில்லை, பாவமான காரியங்களில் ஈடுபட்டு தன்னை சக்காத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கவில்லை. ஈமானிலும் அல்லாஹ்வுக்கு இதா செய்வதிலும் உறுதியாக விரிந்தார்கள் ரசூல்மார்கள். அதனால் உதவி எவ்வாறு வந்தது? நாங்கள் ரசூல்மார்களுக்கு உதவி செய்வோம் என்று வாக்களித்திருக்கிறான் அல்லாஹ். உதவி எவ்வாறு வந்தது? நாம் நினைப்பது போன்றல்ல. நாம் சிந்திப்போம் உதவி இவ்வாறு தான் வர வேண்டும், இவர் மூலமாகத்தான் வர வேண்டும் என்று நாம் சிந்திப்போம். இல்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது ரசூல், உதவி எவ்வாறு வந்தது? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூல், அவருக்கு உதவி எவ்வாறு வந்தது? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எவ்வாறு வந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நாட்டுடைய அரசர், நாட்டுடைய அரசர் எதிராக இருந்தும் அவர்களுக்கு எவ்வாறு உதவி வந்தது? இதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எவ்வாறு வந்தது? கடலை நதியை 12 பாதைகளாக பிரித்து கொடுத்து அவர்களுக்கு போருக்கு வழி அமைத்துக் கொடுத்து அல்லாஹு தஆலா உதவி செய்தான் என்கிற சரித்திரம் எல்லோரும் படித்திருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் ரசூல்மார்களுக்கு உதவி செய்தே ஆகும். எவ்வாறு உதவி வந்தது? நாம் நினைக்கக்கூடிய விதத்திலா? மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைத்திருப்பார்களா? இந்த கடல் பிளந்து, இந்த நதி பிளந்து 12 பாதைகளாக போடப்பட்டு அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான் என்று சிந்தித்திருப்பார்களா? இல்லை அன்பான சகோதரர்களே, உதவி எவ்வாறு வரும் என்று தெரியாது. இதே போன்று ஈசா அலை இஸ்லாம் அவர்களை கொலை செய்வதற்காக எத்தனைத்தார்கள் யூதர்கள், அல்லாஹ்வுடைய உதவி எவ்வாறு வந்தது? அல்லாஹ் எவ்வாறு உதவி செய்தார்? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி பல சந்தர்ப்பங்களிலும் எவ்வாறு வந்திருக்கிறது? அன்பான சகோதரர்களே, இந்த உதவிகளை நாங்கள் முன்னால் வைத்து நம்ப வேண்டும். இதே போன்று நாங்கள் நினையாத புறத்திலே அல்லாஹ்வுடைய உதவி ஈமான் கொண்டவர்களுக்கும் இருக்கிறது என்று குர்ஆன் வாக்களித்திருக்கிறது என்ற நம்பிக்கை எங்களுக்கு வர வேண்டும். சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வந்தது, இதே போன்று சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய உதவி நின்றது. அதையும் நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். பத்ரை பற்றி சிந்திக்க சொல்கிறான் அல்லாஹ், கொஞ்சம் பத்ரை சிந்தியுங்கள், பத்ருடைய நாளை சிந்தியுங்கள். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வந்தது, ஆனால் நீங்களுமோ உலக அடிப்படையில் நீங்கள் மிகவும் பலவீனர்களாக இருந்தீர்கள். குறைந்த மக்களாக, உங்களிடத்தில் அதுக்குரிய சாதனங்கள் குறைந்தவர்களாக நீங்கள் மிகவும் சாதாரணமான நிலையில இருந்தீர்கள். அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய உதவி பத்ருடைய தினத்திலே உங்களுக்கு வந்ததா இல்லையா சிந்தியுங்கள் என்று சொல்லிவிட்டு உனைனுடைய தினத்தையும் சிந்தியுங்கள். ஹிஜ்ரி 10 ஆண்டு, ஹிஜ்ரி 8 ஆண்டு உன்னையினுடைய தினத்தையும் நீங்கள் சிந்தியுங்கள். அந்த உன்னையினுடைய தினத்திலே சஹாபாக்கள் 12,000 பேர் இருந்தார்கள். சில சஹாபாக்கள் பேசிக்கொண்டார்கள், நாங்கள் பதிலே எங்களுக்கு உதவி கிடைத்தது 300 சொச்சம் பேர் இருந்தோம், சுமார் 300 பேர் இருந்தோம், அல்லாஹ்வுடைய உதவி வந்தது. உன்னையினுடைய நிலை நாங்கள் இப்பொழுது 12,000 பேர் இருக்கிறோம், எங்களுக்கு உதவி நிச்சயம் என்று நினைத்தார்கள். நாங்கள் அதிகமானவர்கள் இருக்கிறோம் என்று சிந்தித்தார்கள். அல்லாஹ் பின்னடியார்களே, அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அதிக தொகை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று உங்களுடைய மனதிலே வந்தது. அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு இறங்க வேண்டிய உதவியை நிறுத்தி இருக்கிறார். அவர்களிடத்தில் எல்லா விதமான சாதனங்களும் இருந்தன, எல்லாம் இருந்தது, அவர்களுடைய ஆழ்பலம் இருந்தது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவி நின்று விட்டது. ஏன் நின்றது? அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்டது ஒரு மாற்றம், அவர்கள் மீது தன்னம்பிக்கை சில இடத்திலே ஏற்பட்டது. நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம், எங்களுக்கு நாம் வெற்றி அடைவோம் என்ற ஒரு சிந்தனை ஏற்பட்டது. அல்லாஹ் பாடம் படிப்பித்தான், உங்களுடைய கெட்டிக்காரத்தனத்தினால், உங்களுடைய வெறுமனே உங்களுடைய முயற்சியால், வெறுமனே உங்களுடைய சிந்திப்பால் நீங்கள் வெற்றி அடைய முடியாது, ஜெயம் பெற முடியாது. உதவி என்பது, வெற்றி என்பது அல்லாஹ்வுடைய பக்கத்திலிருந்து மாத்திரமே வரக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கிறது என்று ஆணித்தரமாக குர்ஆன் சொல்கிறது. அன்பான சகோதரர்களே, இந்த பத்ருடைய நம்பிக்கை இதனால் தான் அல்லாஹ்வுடைய உதவி நின்று விட்டது என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் உண்மையான ஈமான் உள்ளவர்களாக மாறுவதானால், மேல் சொல்லப்பட்ட பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஹராமானவைகளை விட்டும் எங்களுடைய வாழ்க்கையை தவிர்த்து அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டவைகளை எடுத்து நடப்பதோடு எங்களுடைய தன்னம்பிக்கையை நாங்கள் நீக்கி எல்லாம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்தான் வருகிறது என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செய்யப்படும் பொழுது, நாம் சிறியொரு தொகையினராக இருந்தாலும் பதிலே அல்லாஹ் உதவி செய்ததை போன்று இந்த உம்மத்துக்கு கியாமத்து நாள் வரைக்கும் அல்லாஹ் உதவி செய்வார். எப்பொழுது நாங்கள் தன்னம்பிக்கை உள்ளவர்களாக படைப்பினங்களை மாத்திரம் நம்பிக்கொண்டு படைப்பினங்களுக்கு மாத்திரம் முயற்சிகளை மேற்கொண்டு நாம் படைப்புகள் மூலமாக நாம் வெற்றி அடைவோம் என்று சிந்தித்தால் நிச்சயமாக ஹுனைனுடைய பாதம் குர்ஆன் நாம் நம்பி இருக்கக்கூடிய இந்த வேதம் இது நமக்கு கற்று தருகிறது. உதவி பெற முடியாது, நீங்கள் வெற்றி அடையவும் முடியாது என்று குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் உண்மையான ஈமான் உள்ளவர்களாக நாம் எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். குர்ஆன் சொல்கிறது உண்மையான ஈமான் உள்ளவர்கள் யார்? உண்மையான ஈமான் உள்ளவர்கள் அவர்கள் தன்னுடைய இபாதத்துகளில் அல்லாஹ்வுடைய கடமைகளில் கட்டளைகளில் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். வட்டி எடுப்பதனால் அது செல்வம் பெறுகிறது, சதக்கா கொடுப்பதனால் எம்முடைய செல்வம் குறைகிறது என்பது எம்முடைய ஈமானிலே ஏற்படக்கூடிய ஒரு சந்தேக வார்த்தையாக இருக்கிறது. இது போன்று இன்னும் பல விடயங்கள் நாம் சிந்தித்தால் விளங்கும். எங்களுடைய வாழ்க்கையிலே இதே போன்று எத்தனையோ விடயங்கள் ஈமானுக்கு முரணானவைகள், சந்தேகம் ஏற்படாத வண்ணம் எங்களுடைய இபாதத்துகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது வஜாஹது பி அம்வாலிஹி வ அன்ஃபுஸிஹி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ் விரும்பக்கூடிய வழியிலே தன்னுடைய பொருளையும் உடலையும் யார் யாருக்கு என்ன திறமைகள் இருக்கின்றனவோ அந்த திறமைகளை எல்லாம் பயன்படுத்தி நல்ல விதத்திலே இந்த தீனுடைய உயர்வுக்காக இஸ்லாத்துடைய உயர்வுக்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஒன்று இருக்கிறது பொதுவான முயற்சி, அது எல்லோரும் செய்ய வேண்டியது. அது என்ன? உதவி என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்தான் வருகிறது என்ற நம்பிக்கையும் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையான தக்வாவை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கடைபிடித்து உழுவக்கூடிய தன்மையையும் இது எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தை துவா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தை இஸ்திஃபா செய்ய வேண்டும். இரண்டாவது தனிப்பட்ட முயற்சிகள், இது எல்லோருக்கும் முடியாது. யார் யாரெல்லாம் யார் யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ திறமைகள் இருக்கின்றனவோ யார் யாருக்கு என்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அவர்கள் வித்தியாசமான முறையிலே அவர்கள் முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள், முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விடயம் ஒன்று அல்ல. ஆனால் முடியுமான அளவுக்கு அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் அந்த முயற்சியை விட பன்மடங்கு அல்லாஹுவின் பக்கம் முகம் திரும்பக்கூடிய ஒரு நிலைமை இந்த உம்மத்துக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலா உதவியை வாக்களித்திருக்கிறான், அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்தே தருவான். எனவே அல்லாஹுவை நல்லடியார்களே, இன்று நாங்கள் அல்லாஹும் பக்கம் திசை திரும்புவதையும் விட்டுவிட்டு இன்று மஹ்லூக்களுக்கு இடத்திலே மாத்திரம் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் இருக்கிறோம், தன்னம்பிக்கை உள்ளவர்களும் நாங்கள் இருக்கிறோம், என்னால் தான் எல்லாம் நடைபெறுகிறது என்று சிந்தனை உள்ளவர்களும் இருக்கிறோம். இதே நேரத்தில் ஒரு சாரார் தன்னுடைய கம்ப்யூட்டருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு லேப்டாப்புக்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு நாட்டிலே இவ்வாறு நடக்கக்கூடிய முயற்சிகள் செய்திகள் பேச்சுகளுக்கு கொமெண்ட்ஸ் கொடுத்து கொண்டு இதை குறை சொல்லிக் கொண்டு அல்லது விமர்சித்துக் கொண்டு அவர்களிடத்திலே தொழுகையும் கிடையாது, இபாதத்துகளும் கிடையாது, எந்த ஜீனுடைய ஹராத்தை விட்டு பாதுகாப்பும் கிடையாது. விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படியான கூட்டத்தினால் வரக்கூடிய உதவியும் நின்றுவிடும் என்று குர்ஆன் சூரத்துல் பக்ராவில் சொல்லி காட்டியிருக்கிறது. எனவே அல்லாஹ்வை நல்லடியார்களே, நாங்கள் குர்ஆனை நோக்கி குர்ஆன் சொல்வதை பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹுடமிருந்து மறைமுகமான உதவியை பெற்றுக் கொள்வதற்கு தகுதியுள்ள மக்களாக நாம் எம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனுடைய குர்ஆனின் படி வாழ்வதற்கு பாக்கியத்தை தந்தல்வானாக, ஹிதாயத்தை கொடுத்தல்வானாக, வழிகாட்டி அருள்வானாக, முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தல்வானாக, இந்த நாட்டில் அமைதியை கொடுத்தல்வாயாக, யாழ்தாவுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முஸ்லிம்களை நீதி பக்கம் திருப்பிடுவாயாக, கட்டளைகளை ஏற்று நடப்பவர்களாகவும் உடைய விளக்கல்களை தவிர்ந்து வாழக்கூடியவர்களாகவும் நீயாக்கி அருள்வாயாக. யாழ்வா உதவி சகாபாக்களுக்கு எப்படி வந்ததோ அதே போன்று உதவியை பெறக்கூடிய தகுதியுள்ள உம்மத்தாக இந்த உம்மத்திலே ஆக்கி வைப்பாயாக. யாழ்வா யார் யாரெல்லாம் இந்த உம்மத்துக்கு எதிராக சதி திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த சதி திட்டங்களை விட்டு எங்களை பாதுகாத்தல்வாயாக, அது கெடுதிகளை விட்டு முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்தல்வாயாக. யாழ்வா அந்த சதி திட்டங்களை சதி திட்டம் போடக்கூடியவர்களுக்கு பாதகமாக்கி அவர்களுக்கு ஹிதாயத்துக்கு காரணமாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். For more lectures, visit slhub.com.